الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، إن التقوى رأس الأمور، واتقوا الله سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون، والذين هم عن اللغو معرضون.
صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து அழுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் இம்முறையிலும் மேலான ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சொரிந்ததன் பின்னால், அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாபிஊன்கள், சபவு சாபிகீன்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தையும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்திக்கின்றேன். அதேபோன்று அல்லாஹனுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹனுடைய மாளிகையிலே நேரகாலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவை நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையேற்றி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்தையே அல்லாஹ் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானா. நாளைய மறுமே அல்லாஹ் முத்தகீங்களுடைய பட்டியலே அனைவரையும் சேர்த்து மேலான ஜன்னத்துல் பிரதோசை கூலியாக தந்தருப்புரிவானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு ரமலானை எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த வருட ரமலானுடைய மாதத்திலே சந்திக்கின்ற முதலாவது குத்துபா பிரசங்கமாக இன்றைய குத்துபா அமைகிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே ரமலானுடைய இந்த மாதத்தை, நோம்பு நோக்கக்கூடிய இந்த மாதத்தை அல்லாஹ் தந்த நோக்கத்தை குர்ஆனிலே விளங்கப்படுத்துகின்ற போது, யா அய்யுஹல்லதீனா ஆமனூ குதிபா அலைக்குமுஸ்ஸியாமு கமா குதிபா அலல்லதீனா மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான், முன்னர் வாழ்ந்தவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்களுக்கும் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறான். எதற்காக தெரியுமா? நீங்கள் அல்லாஹுவை பயப்பட வேண்டும், நீங்கள் தக்குவாதாரிகளாக மாற வேண்டும் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நோன்பின் மூலமாக எதிர்பார்க்கின்றான். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் மிகவும் சிறந்த ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த காலத்திலே செய்யக்கூடிய உம்ராவுக்கு அல்லாஹ் அஜுடைய சவாபை தருகிறான். இந்த காலத்திலே சொல்லக்கூடிய ஒரு சுன்னத்தான தொழுகைக்கு அல்லாஹ் ஃபரூவுடைய ஜவாபை, ஃபரூவுடைய கூலி அல்லாஹ் தருகிறான். அது மாத்திரமல்ல, இந்த காலத்திலே சொல்லக்கூடிய ஒரு பரலான தொழுகைக்கு அல்லாஹ் 70 பரலுடைய கூலிகளுடைய நன்மையை தருகின்றான். அது மாத்திரமல்ல, இந்த காலத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கொடுக்கக்கூடிய தர்மங்களுக்கு ஏராளமான கூலிகளை வழங்குகின்றான். அது மாத்திரமல்ல, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த மாதத்திலே நிறைய மக்களை நரகிலே இருந்து விடுதலை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட புனிதமான ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதமாக இருக்கிறது. எனவே இந்த மாதம் என்னையும் உங்களையும் பரிசுத்தப்படுத்த வந்திருக்கின்ற மாதம். எனவே ரமலான் சுமந்து வந்திருக்கின்ற நாலு வகை பயிற்சிகள், நாலு வகை பக்குவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் எந்த வணக்கத்தை செய்தாலும், எந்த இபாதத்தை செய்தாலும் இந்த நாலு வகைக்குள்ளதான் அந்த இபாதத்துக்கள் அடங்கும். ஒன்று எங்களுடைய உடம்பால் செய்யக்கூடிய இபாதத், அல்லது இரண்டாவது எங்களுடைய உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய இபாதத், அல்லது மூன்றாவது எங்களுடைய உள்ளத்தால் செய்யக்கூடிய இபாதத், நான்காவது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற சொத்து செல்வத்தின் மூலமாக, அல்லாஹ் தந்திருக்கின்ற பொருளாதாரத்தின் மூலமாக செய்யக்கூடிய இபாதத். இப்படி நாலு வகை இபாதத்துக்களை பார்க்கலாம். எனவே இந்த நாலு வகை இபாதத்துக்கும் பயிற்சி களமாக, இந்த நாலு வகை இபாதத்துக்குரிய ஒரு பக்குவத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் ரமலானுடைய இந்த மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே முதலாவது வகை பக்குவம் என்பது எங்களோட உடம்பை அல்லாஹ் பக்குவப்படுத்த ரமலானை தந்திருக்கிறான். இந்த உடம்பினால், அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தந்திருக்கின்ற உடலினால் அதிகமாக பெற்றோருக்கு ஹிதுமத் செய்ய வேண்டும், அதிகமாக வணக்கங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதிலும் குறிப்பாக ரமலானுடைய மாதம் நோன்பு நோக்க வேண்டும். நிறைய மக்கள் சமூகத்திலே வாழ்கின்றார்கள், ஆனால் அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய வாலிப சமுதாயத்தை பார்க்கின்ற போது சிலர் நோம்பில்லாமல் காலத்தை கழிக்கின்றார்கள். அன்பானவர்களே, அல்லாஹுடைய சோதனைகள், நாங்கள் இப்படி அல்லாஹுடைய கடமையை செய்யாதிருக்கின்ற போது அல்லாஹ் நிச்சயமாக சோதனைகள் எங்களை தந்து கொண்டிருப்பான். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான், வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த உலகத்தில் யாருக்கும் அஸாபுல் அக்பர் பெரிய வேதனைய, பெரிய தண்டனைய கொடுப்பது கிடையாது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த உலகத்துல சின்ன சின்ன சோதனைகளை, சின்ன சின்ன அல்லாஹ் சோதனைகளை தந்து இந்த அடியார்கள் நாளைய மறுமையில பெரிய வேதனையில மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் பல கட்டங்களை எங்களுக்கு தருகிறான். நாம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும் என்பதற்காக அதிலே ஒரு கட்டம் தான் ரமலானுடைய இந்த மாதம் மிக முக்கியமான ஒரு பயிற்சி கட்டமாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்துல எங்களுடைய உடம்பால செய்யக்கூடிய இபாதத் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு உடம்பாக இந்த உடம்பை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த உடலால் பாவங்கள் செய்யக்கூடாது, இந்த உடலால் நல்லவைகளை இந்த உடலை பயன்படுத்த வேண்டும். அதே போன்று இந்த உடலால் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி ஹிதுமத்துகள், இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி பணிகள், பொது பணிகளில் நாம் ஈடுபடுகின்ற போது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய முழு உடம்பையும் அல்லாஹ் கபூல் செய்வான். எனவே ரமலான் சுமந்து வந்த பயிற்சிகளிலே ஒன்று எங்களுடைய முழு உடம்பையும் தூய்மைப்படுத்த, பக்குவப்படுத்த ரமலான் வந்திருக்கிறது. இரண்டாவது, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உறுப்புகளை பக்குவப்படுத்த ரமலான் வந்திருக்கிறது. ஒருமினே நாங்கள் பசி இருக்கிறோம், எங்களுடைய வயிறு மட்டும்தான் அந்த பசியை உணர்கிறது என்று நிறுத்தி விடாமல் எங்களுடைய அங்க அவயங்கள் அத்தனையும் நோம்பு நோக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹுவை நல்லடியார்களே, மனிதருடைய உறுப்புகள் என்று சொல்கின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், மனிதன் செய்யக்கூடிய அதிகமான பாவங்கள் அவனுடைய நாவின் ஊடாகத்தான் அதிகமான பாவங்களை மனிதன் செய்கிறான் என்ற கருத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, மனிதனுடைய உறுப்புகள்ல மிகவும் பயங்கரமான ஒரு உறுப்பு இருக்குமாக இருந்தால் அது நாவுதான். மிகவும் நல்ல ஒரு உறுப்பாக இருக்குமாக இருந்தாலும் அதுவும் நாவுதான். கிட்டத்தட்ட 50 கிராம் இருக்கும் இந்த நாவு, ஆனால் 50-60 கிலோகிராம் எடையுடைய முழு உடம்பையும் கொண்டு நரகில தள்ளக்கூடிய ஆற்றலுடையது. இந்த நாவுக்கு எலும்புகள் கிடையாது, நினைத்த புறத்துக்கு வளைந்து வளைந்து பேசும். அதனால் இந்த நாவினூடாக புறம் பேசக்கூடாது, போட்டிசக்கூடாது, அதே போன்று பொய் பேசக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, அருவறுப்பானவைகளை பேசக்கூடாது. எனவே இந்த நாவினூடாக நேர்மையை பேச வேண்டும், உண்மையை பேச வேண்டும், நல்லதை பேச வேண்டும், அல்லாஹ் எங்களை கபூல் செய்கின்ற வார்த்தைகளை பேச வேண்டும். இப்படித்தான் இந்த நாவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த அளவென்றால், சில அறிஞர்கள் நாவை பற்றி எழுதுகின்ற போது சொல்வார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற நாவினால் ஒரு மனிதன் நினைத்தவாறு கதைக்க முடியாது. ஏதோ ஒரு கம்பெனி 1000 நிமிடங்களை ஃப்ரீயாக தந்திருக்கிறது என்பதற்காக எங்களுடைய பேச்சுகள் அனைத்தும் ஆகுமாக ஆகாது.
ஒரு மனிதன் எப்படி பேச வேண்டும் என்றால், கண்ணியமானவர்களே, எங்களுக்கு அறிஞர் சொல்லித் தருகின்ற புத்திமதிகள் மிக முக்கியமான ஒரு புத்திமதி தான். ஏழைக்கு முன்னால் எங்களுடைய செல்வத்தை பற்றி பேசக்கூடாது. ஏழைக்கு முன்னால் எங்களுடைய செல்வத்தை பற்றி பேசக்கூடாது. நோயாளிக்கு முன்னால் எங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி பேசக்கூடாது. நிம்மதியை இழந்தவர்களுக்கு முன்னால் எங்களுடைய நிம்மதியை பற்றி பேசக்கூடாது. சிறை கைதிக்கு முன்னால் சுதந்திரமாக இருக்கின்ற எங்களுடைய நிம்மதியை பற்றி பேசக்கூடாது. பிள்ளை பாக்கியம் அட்டவர்களுக்கு முன்னால் பிள்ளைகளை வைத்திருக்கின்ற அந்த பிள்ளைகளுடைய பெருமதியை பேசக்கூடாது. அநாதைகளுக்கு முன்னால் பெற்றோருடைய பெருமதியை பேசக்கூடாது. அதே போன்று இப்படி பேசுகின்ற போது ஏதோ ஒரு வகையில் அவருடைய மனம் உடையும். உதாரணமாக ஒரு பணக்காரர் ஏழைக்கு முன்னால் தன்னுடைய செல்வத்தை பற்றி பேசுகிறான் என்றால், அல்லாஹ் எனக்கு ஒன்றுமே தந்து இல்லையே, அல்லாஹ் கொஞ்சம் தான் எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறானே, எனவே இவர் அதிகமாக பெற்றுக்கொண்ட என்னை என் செல்வம் இல்லாததால் என்னை தாக்கி பேசுகிறான் என்று ஏழையுடைய மனம் உடையக்கூடும். அதனால் மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை இந்த உலகத்துக்கு அனுப்புவதற்கு அவர்களுக்கு கொடுத்த முக்கியமான சிபத்துகள்ல ஒன்றுதான் அஸ்திதக், அவர்கள் உண்மையாக இருக்க வேண்டும். இந்த நாவினால் முஸ்லிமான அடியார்கள் எப்போதும் நேர்மையை பேச வேண்டும், உண்மையை பேச வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே பேச்சை பற்றி, ஒரு மனிதன் கதைக்கக்கூடிய கதையை பற்றி நிறையவே வசனங்கள் எல்லாம் சொல்லித் தருகின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குர்ஆன் வசனத்திலே பேசுகின்ற போது, வகுல்லி இபாதி யகூலுல்லதீ ஹிய அஹ்சன், நபியே நாயகமே என்னுடைய அடியார்களுக்கு பேசக்கூடிய முறையை சொல்லி கொடுங்க. அவங்க மற்ற அடியார்கள் பேசுகின்ற போது மிகவும் அழகான வார்த்தையை கொண்டு பேச சொல்லுங்கள். அழகான வார்த்தை அல்ல, மிகவும் அழகான வார்த்தையை கொண்டு. கணவனும் மனைவியும் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா, நண்பர் இரண்டு பேர் பேசிக் கொண்டிருக்கிறாரா, குடும்ப உறவுகள் பேசிக் கொண்டிருக்கிறார்களா, ஒரு முதலாளியும் கடைக்கு வந்திருக்கின்ற ஒரு தொழிலாளியும் பேசிக் கொண்டிருக்கிறார்களா, அவர்கள் நல்ல முறையிலே பேச வேண்டும். எனவே பேசுகின்ற முறை அல்லாஹ் குர்ஆனிலே கட்டுத்தருகின்றான். மக்களோடு கதைக்கின்ற போது நீங்கள் மிகவும் நல்ல முறையிலே கதையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். எனவே ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது. எங்களுடைய நாவுகளை எங்களுடைய உறுப்புகளை கட்டுப்படுத்துவதற்கு, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய உறுப்புகளை அந்த உறுப்பை மாற்றிக்கொள்வதற்கு அல்லாஹ் ரமலானை தந்திருக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பல நபிமார்களை பற்றி குர்ஆனிலே பேசுகின்றான். அவர்களுடைய நாவு எப்படி இருந்தது, அவருடைய பேச்சு எப்படி இருந்தது என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹலத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகின்ற போது, இன்னஹு கான சாதிகல் வஅத், நிச்சயமாக அவர் பேச்சிலே நேர்மையானவராக பேச்சிலே உண்மையானவர்களாக இருந்தார் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே வழங்கப்படுத்துகின்றான். அதே போன்று ஹலத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது, இன்னஹு கான சித்தீகன் நபியா, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய உண்மை பேசக்கூடிய ஒரு நபியாக இருந்தார் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது, கத் சத்தக்தர் ருயா, நீங்கள் கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். நீங்கள் சொல் வீரர் அல்ல, நீங்கள் செயல் வீரர். கண்ணியமானவர்களே, எனவே மனிதர்கள் நிறைய பேர் வாழுகின்றார்கள், பேரளவிலே இஸ்லாம் என்ற போர்வியிலே சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அப்படி யாரும் வாழக்கூடாது. நாம் உள்ளத்தால் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். எங்களுடைய எல்லா செயற்பாடுகளும் எங்களுடைய விளிம்பியங்கள் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமான அடையாளங்களை நாங்கள் வெளிப்படுத்துவதனால் இஸ்லாம் மேலோங்குவதில்லை. மாறாக எங்களுடைய விளிம்பியங்கள், நாங்கள் கட்டுப்படுகின்ற, நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள், நடக்குகின்ற நடத்தைகள், கொடுக்கின்ற வாக்குறுதிகள், இதனூடாகத்தான் இஸ்லாம் வளர்கிறது. பண்பாடுகள் ஆனால் இபாதத் செய்வது லேசி, ஆனால் அந்த இபாதத்தை பாதுகாப்பது இருக்குது, அது ரொம்ப கஷ்டம். வணக்கம் செய்வது புத்திசாலித்தனம், குர்ஆன் ஓதுவது புத்திசாலித்தனம், நோன்பு பிடிப்பது புத்திசாலித்தனம், ஜிக்ரு செய்வது புத்திசாலித்தனம், சதக்காக்கள் கொடுப்பது புத்திசாலித்தனம். ஆனால் அதை விட மிகப்பெரிய புத்திசாலித்தனம் எது தெரியுமா, செய்த அமல் அப்படியே பாதுகாக்கணும். நாங்கள் அமல் செய்வதில் காட்டுற ஆர்வம், அந்த அமலை பாதுகாப்பதில் யாருமே காட்டுவதில்லை. இரவுல விழிச்சு விழிச்சு அமல் செய்யறோம், ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று ஜுஸ் குர்ஆன் ஓதுறோம், காலை மாலை திக்ருகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொண்டு வருகிறோம், ஆனா எங்களை நாவால பேசக்கூடிய ஒரு வார்த்தை முன்ன பின்ன ஆகிட்டா செஞ்ச அமல் எல்லாம் எங்கேயோ போய் சேர்ந்துடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வங்கலோட்டுக்காரனை அடையாளப்படுத்தினார்கள். அந்த வங்கலோட்டுக்காரன் யாரு தெரியுமா? நாளைய மறுமையிலே வருவான் அல்லாஹுக்கு முன்னால. அந்த அடியான், அந்த அல்லாஹ்வினுடைய அடியான் நோம்பில எந்த குறையும் செய்திருக்க மாட்டார். ஃபர்தான நோம்பா, சுன்னத்தான நோம்பா, ஜகாத்துல எந்த குறையும் செய்திருக்க மாட்டார். ஜகாத்த கணக்கு பார்த்து வருட முடிய கொடுத்திருப்பார். அதே போன்று தொழுகையில எந்த குறையுமே செய்திருக்க மாட்டார். முன்பின் சுன்னத்தா பரலான சுன்னத் பரலான தொழுகையா எல்லாவற்றையும் தொழுதிருப்பார். ஆனால் நன்மையோடு வருகின்ற ஒரு பக்கம், இன்னும் ஒரு பக்கம் அவனுடைய முறைப்பாடுகள் வரும். எந்த அளவு முறைப்பாடுகள் வரும் என்றால், அவன் செய்த நன்மைகளை மிகைத்து விட்டு அவனை நரகத்திலே தூக்கி வீசுகின்ற அளவுக்கு அவனை பற்றிய முறைப்பாடுகள் வரும். அவருடைய நன்மைகள் ஒரு பக்கம் வர, ஒரு மனிதர் வந்து சொல்வார், கது சத்த மகாதா, இவர் நோம்பு நோட்டார் உண்மை, இவர் ஜகாத்து கொடுத்தார் உண்மை, இவர் நிறைய இபாதத் செய்தார் உண்மை, ஆனால் என்னை இவர் ஏற்றிருக்கிறார், எனக்கு நீதம் செலுத்த நாயனை என்று அல்லாஹுக்கு முன்னால் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அநியாயம் விளக்கப்பட்டு நாளைய மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் நீதம் கேட்டு வருகிறார். அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்து விட்டால் அதுக்கு மேல ஒரு ஹைகோர்ட் ஒன்று கிடையாது. அல்லாஹ் கொடுத்த தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. சுவர்க்கமோ நரகமோ இதுதான் இறுதி முடிவு. எனவே அந்த அடியான் அல்லாஹுக்கு முன்னால் சொல்லுவான், கது சத்த மகாதா, என்னை ஏசி நான் அல்லா, எனவே எனக்கு நீ தீர்ப்பு தர வேண்டும். இந்த உலகத்திலே இவன் ஏசி கொண்டிருந்தான், எனக்கு நீதி பெற்றுக் கொடுக்க யாருமே முன் வரவில்லை, இப்போது உன்னிடத்திலே நீதம் கேட்டு வந்திருக்கிற அல்லாஹுக்கு முன்னால். அல்லாஹிடத்தில் அந்த அடியான் நீதி கேட்கின்ற போது அல்லாஹ் அனைவருக்கும் நீதி செலுத்தக்கூடிய ரப் அல்லவா, அல்லாஹ் சொல்லுவா உன் மூலமாக அநியாயம் அழைக்கப்பட்டிருக்கிற அவனுடைய அமலை தான் என்று அல்லாஹ் அப்படி அவனுக்கு அமலை கொடுப்பான். இன்னும் ஒரு மனிதர் வருவார், வக்கத பஹாதா, இவன் என்னை இட்டு கட்டினான், இவன் சொன்னதை எல்லாம் மக்கள் நம்பி என்னை சமூகத்திலிருந்து ஓரமாக்கினார்கள், என்னுடைய கௌரவம் எல்லாம் அப்படியே இல்லாமல் போனது சொன்ன வார்த்தைகளால் என்று சொல்கின்ற போது அல்லாஹ் அவனுடைய நன்மைகளை இன்னும் கொஞ்சம் எடுத்து அந்த மனிதனுக்கு கொடுப்பான். அதற்கு பின்னால் இப்படி நிறைய முறைப்பாடுகள், ரத்தத்தை ஓட்டினான் யா அல்லா, என்னுடைய பொருளை திண்டான் யா அல்லா, எனக்கு ஏற்றினான் யா அல்லான்னு பல முறைப்பாடுகள் வரும். வந்ததுக்கு பின்னால் உடைய அமல்கள் எல்லாம் அப்படியே கொடுத்து முடிந்ததுக்கு பின்னாலும் முறைப்பாடு வரும். முறைப்பாடு வந்ததுக்கு பின்னால் நீதமுள்ள ரப் அல்லவா, இவர் மூலமாக அநியாயம் அழைக்கப்பட்டவர் இருக்கிறார், கொடுப்பதற்கு நன்மை ஒன்றுமே இல்லை, எல்லா நன்மைகளை கொடுத்து கொடுத்து வந்தான், இறுதியில் அந்த அடியாளத்திலே நன்மை ஒன்றுமே இல்லை கொடுப்பதற்கு. அல்லாஹ் இறுதியிலே தீர்ப்பு வழங்குவான், அநியாயம் அழைக்கப்பட்டவனே, இந்த உலகத்திலே நீ செய்த தப்பு தவறு இருக்கிறது, அந்த தப்பு தவறை தா உன் மூலமாக உனக்கு இந்த உலகத்திலே அநியாயம் செய்தவருக்கு இந்த பாவங்களை கொடுப்போம் என்று அல்லாஹ் நன்மையோடு வந்த மனிதனுக்கு நன்மை எல்லாம் ஒரு சமுதாயத்தை கொடுத்து விட்டு பிறருடைய பாவங்களை எல்லாம் தலையிலே சுமந்து சும்ம துரிக பின்னார் பின்முன்னரகிலே செஞ்ச அமல் எங்கேயோ போய் சேர்ந்துடும். 10 வருஷத்துக்கு முன்னால சதக்கா ஜக்காத்து கொடுத்திருப்போம், நான் கொடுத்த சதக்காவால ஜக்காத்தாலதாக நல்லா இருக்கிறார் நாங்கள் சொன்னோம் என்றா, கண்ணியமானவர்களே, 10 வருஷத்துக்கு முன்னால செஞ்ச நன்மை 10 வருஷத்துக்கு பின்னால் அப்படியே இல்லமாகி போகுது. அமல் செய்வது லேசி, அந்த அமலை பாதுகாப்பது ரொம்ப கஷ்டம். சதக்கா கொடுப்பது லேசி, கொடுத்த சதக்கா ஒளியில சொல்லாம இருப்பது ரொம்ப கஷ்டம். ஹஜ்ஜி உம்ரா செய்வது லேசி, அதை விளம்பரப்படுத்தாம இருப்பது ரொம்ப கஷ்டம். சிலர்களுக்கு உம்ரா செஞ்சது தெரியாது, ஆனா 10 வருடங்களுக்கு பின்னால் இவர் சொல்றார், நான் இத்தனை உம்ரா செஞ்சிருக்கிறேன், இத்தனை ஹஜ் செஞ்சிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, நன்மையின் பக்கம் மக்களை தூண்டுவதற்காக நீ அளவுகளை சொல்லி காட்டலாம், அது அல்லாமல் பெருமைக்காக யாரெல்லாம் நன்மைகளை சொல்லி காட்டுகின்ற நாவினால் அல்லாஹு சுபஹானஹு தஆலா அவருடைய கூலி அப்படியே இல்லமாக்கி விடுவான். அது மாத்திரமல்ல, நாங்கள் செய்கிற நன்மைகளை அழிக்கக்கூடிய இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது, பொறாமை. யாருடைய உள்ளத்துல பொறாமை இருக்குமோ அவருடைய நன்மைகள் எல்லாம் நாங்கள் விறகப்படுந்து நெருப்புல போட்டா சாம்பல் ஆகி போகுதே, அத போல எத்தனையோ வருடம் செஞ்ச நன்மை எல்லாம் சாம்பல் மாதிரி ஆகிடும். நெருப்புல குறந்து விறக போட்டா அதுக்கு பின்னால் அது சாம்பல் ஆகிற, சாம்பல் ஆகிறதுக்கு பின்னால பார்த்தா நாங்க போட்டது பலகையா மரமா கொல்லியா ஒண்ணுமே தேட இல்லாது, அந்த அளவுக்கு செஞ்ச நன்மை எல்லாம் முகவரி இல்லாம போயிட்டது. எனவே அன்பானவர்களே, செஞ்ச நன்மைகளை பாதுகாக்க வேண்டுமா? எங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்வோம். நாவால யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம நல்ல முறையில் இருந்து கொள்வோம். வதந்திகளை பேசக்கூடாது. அதே போன்று நாவினால் எல்லாவற்றையும் பேசிவிடக் கூடாது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சின்ன சின்ன சோதனைகளை தருகிறான், நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு போவதற்காக. எனவே இந்த உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று காவிதனால் நல்ல விடயங்களை கேட்க வேண்டும். அதே போன்று பேசுகின்ற போது நல்ல விஷயங்களை பேச வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா வெற்றி பெற்ற மூமினுடைய தன்மையை குர்ஆனிலே வழங்கப்படுத்துகின்றான்.
قَدْ أَفْلَحَ الْمُؤْمِنُونَ الَّذِينَ هُمْ فِي صَلَاتِهِمْ خَاشِعُونَ وَالَّذِينَ هُمْ عَنِ اللَّغْوِ مُعْرِضُونَ
الله قرشت على القرآن لولنگا پڑتے ہندان مؤمنگل تدناہ بیٹی پیٹی اٹھارے மோமின்கள் சத்தியமாக வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த மோமீனுடைய சிபத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்ற போது வல்லதீனவும் வல்லதீனவும் இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் பல சிபத்துகளை விளங்கப்படுத்தி விட்டு போகிறார். அதுல ஒன்று, அவர்கள் தொழுதால் இறைஜத்தோடு தொழுவார்கள். ஒருவேளை ரமலான் மாதம் மாத்திரம் வந்தால் ரமலானை வணங்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். இறைஜத்தோடு அல்லாஹுவை எல்லா காலங்களும் தொழுவார்கள். ரமலானுடைய காலம் மாத்திரமல்ல அல்லாஹ் இருப்பது, ஏனைய காலங்களும் அல்லாஹ் இருக்கிறார். எனவே அந்த அல்லாஹுக்கு பயந்து எல்லா காலமும் தொழுவார்கள். தொழுகிற இறைச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் இன்னும் சொல்கின்றான், அவர்கள் வல்லதீனஹும் அனில் லகுவி முரிதூன், அருவருப்பானவைகளை பேசவும் மாட்டார்கள், காது கொடுத்து கேட்கவும் மாட்டார்கள், அருவருப்பானவைகளுக்கு தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனை சொல்கிறான். இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவருடைய இவர்கள் திறனாக வெற்றி பெற்று விட்டார்கள், எந்த சந்தேகமே கிடையாது. அந்த வெற்றியுடைய உச்சகட்டத்தை அல்லாஹ் சொல்கின்றான், அருவறுப்பானவைகளை பேசாதவர்கள், அருவறுப்பானவைகளுக்கு காதை கொடுக்காதவர்கள் இவருடைய வெற்றியுடைய உச்சகட்டத்தை அல்லாஹ் வழங்கப்படுத்துகின்றான்.
உலாயிகஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸஹும் ஃபீஹா காலிதூன்.
அல்லாஹ் சொல்கின்றான், இப்படி நடந்து கொண்டவர்கள், தம்முடைய அருவறுப்பானதை பேசாதவர்கள், தம்முடைய அருவறுப்பானதை கேட்காதவர்கள், தொழுகையில இறைச்சமாக இருந்தவர்கள், இன்னும் அல்லாஹ் சில சிபத்துகளை சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகின்றான், இவர்கள் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஹும் ஃபீஹா காலிதூன், அங்கு அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். எனவே அன்பானவர்களே, எங்களுடைய நாவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எப்போதும் நேர்மையை பேச வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான்,
யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூலூ கௌலன் சதீதா.
ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, நீங்க எப்பொழுதும் நேர்மையான விஷயத்தை வாயால பேசுங்க, நாவால பேசுங்க என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்றான். இன்னும் ஒரு இடத்துல சொன்னான்,
யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூனூ மஸ்ஸாதிகீன்.
ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, நீங்க உண்மையாவீங்க, சொல்லிலும் செயலிலும் வியாபாரத்திலும் நடத்தையிலும் எல்லா விவகாரங்களிலும் உண்மையாக இருங்க என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே அன்பானவர்களே, ரமலானுடைய மாதம் வருகிறது, நம்முடைய முழு உறுப்புகளையும் பக்குவப்படுத்த ரமலானுடைய மாதம் வருகிறது. எனவே முழு உறுப்பை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான உதாரணத்தை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அடியான் நோம்பு நோட்டு இருக்கிறான், ஒரு மனிதன் அவனுக்கு ஏசுகிறான், துன்புறுத்துகிறான். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அடியான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நோம்பாலே என்ன விட்டு ஒதுங்கிடுங்க என்று சொல்லி ஒரு அடியான் ஒதுங்கிக் கொள்வான். கண்ணியமானவர்களே, இந்த ஒதுங்கல் என்பது ரமலானுடைய காலம் மாத்திரமல்ல, எல்லா காலங்களிலும் நாவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, நாங்கள் இப்பதான் அநியாயம் உழைக்கப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு ஒரு நாள் நீதம் வழங்குவான். எனவே நாங்கள் எங்களுடைய நன்மையை இன்னொருவருக்கு நாவை மூலமாக கொடுத்து விடக்கூடாது. எனவே உடல் உறுப்புகளை பக்குவப்படுத்த ரமலான் வந்திருக்கிறது. உடல் உறுப்புகளை இரண்டாவது வகை பக்குவமாக உடல் உறுப்புகளை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்வோம். முதலாவது வகை பக்குவம் உடம்பை பக்குவப்படுத்த ரமலான் வந்தது, உடம்பை பக்குவப்படுத்திக் கொள்வோம். இரண்டாவது வகை பக்குவம் முழு உடல் உறுப்புகளையும் பக்குவப்படுத்த ரமலான் வந்தது, முழு உடல் உறுப்புகளையும் பக்குவப்படுத்திக் கொள்வோம். மூன்றாவது வகை பக்குவம் ரமலான் சுமந்து வந்திருக்கின்ற பக்குவங்களை உன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த ரமலான் வந்திருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நாளைய மறுமையில சுவர்க்கத்துக்குரிய உள்ளங்களாக எந்த உள்ளங்களை அல்லாஹ் கபூல் செய்வார் என்றால் சில உள்ளங்களை அல்லாஹ் வழங்கப்படுத்துகின்றான். அந்த உள்ளங்கள்ல ஒன்றுதான் அல்புன் சலீம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளம் ஈரேற்றமான சாந்தியான நல்ல உள்ளமாக இருந்தது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்ற போது, இர்ஜா ரப்பஹு பிகல்பின் சலீம், அவர் என்ன செஞ்சார், அல்புன் சலீம், நல்ல நேர்த்தியான அல்லாஹுவை முற்றிலும் கட்டுப்படக்கூடிய உள்ளமாக உள்ளம் இருந்தது என்பதாக அல்லாஹ் அந்த உள்ளத்தை வளப்படுத்துகின்றான். அது மாத்திரமல்ல, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அலைஹி மறுமையிலே சுவரக்கத்தை கபூல் செய்யக்கூடிய உள்ளத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே வழங்கப்படுத்துகின்ற போது யாருடைய உள்ளம் நாளைய வறுமையில கல்பு சலீமாக இருக்குமோ, நாளைய வறுமை நாள்ல இந்த சொத்து செல்வங்களால பிள்ளை கூட்டிகளால ஒன்றுமே செய்ய முடியாத அந்த நாள்ல யாரிடத்துல கல்பும் சலீம் அல்லாஹுவை முற்றும் கட்டுப்பட்டு வாழ்ந்த உள்ளங்களாக வாழ்வது அல்லாஹுக்காக, அந்த உலகத்துக்காக, அந்த இந்த உலகத்தில் உள்ள படைப்பினங்களுக்காக அல்ல, படைச்ச ரப்புக்காக வாழ்வது, உலகத்துக்காக அல்ல, மறுமைக்காக கண்ணீர் வடிப்பது, இங்கு உள்ள கற்பனை கதைகளை புத்தகங்களை பார்த்து அல்ல, கண்ணீர் வடிப்பதற்கு பொருத்தமான ஏடு குர்ஆனை பார்த்து கண்ணீர் வடிப்பது. இப்படி யாருடைய வாழ்க்கை இருக்குமோ, இப்படி யாருடைய வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய உள்ளம் கல்வும் சலீமாக இருக்குமோ, அந்த கல்வும் சலீமுக்கு அல்லாஹ் சுருக்கத்தை கொடுப்பதாக வாதா பண்ணுகின்றான். எனவே அன்பானவர்களே, இந்த உள்ளத்தை அல்லாஹோடு நெருக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். ரமலானுடைய காலம் எல்லா மக்களும் தொழுகின்றீர்கள், ஆனால் அந்த தொழுகை நோம்போடு நிறுத்தி விடாதீர்கள். உள்ள நான் தொழக்கூடிய தொழுகை இறையச்சத்தோடு தொழுங்கள். வெறுமனே பயத்துக்காக வேண்டி பள்ளியிலே வந்து புகுந்து கொள்ளாமல் அல்லாஹுவை நெருங்கக்கூடியவர்களாக, இந்த அச்சமான சூழ்நிலையிலும் அல்லாஹுடைய அச்சத்தை உள்ளத்திலே சுமந்தவர்களாக, நானும் நீங்கள் இன்று மௌத்தா போனால் எங்களுக்கு அல்லாஹ் எதை தரப்போகிறான், சுவர்க்கம் கிடைக்குமா அல்லது பயங்கரமான நரகம் கிடைக்குமா என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடிக்கொருக்க சொல்வார்கள், அடிக்கொருக்க அடியார்களுக்கு ஞாபகப்படுத்தார்கள், மனிதா மின்கு ஐயபுகி ஃபல் யபுகி, உங்களுக்கு யாருக்கு அழ முடியுமோ அவங்க அழுங்க, கண்ணீர் வடிங்க. இதுல கஞ்சத்தனம் காட்டவானாம். அல்லாஹுக்காக அவனை வடிக்கக்கூடிய கண்ணீர் இருக்குது, இது பெருமதியான கண்ணீர். இந்த கண்ணீரை அதாவது கீசர்ல சேமிக்கலாம், பொட்டில்ல சேமிக்கலாம். இந்த கண்ணீர் தான் நரக நெருப்பை அணைக்கக்கூடிய கண்ணீர், சுவரக்கத்துல கொண்டு போய் எங்களை சேர்க்கக்கூடிய கண்ணீர். அதனால தான் உலமாக்கள் மனிதன் அழக்கூடிய அழுகையே பல வகையாக பிரிக்கின்றார்கள். அதுல ஒரு வகையான அழுக புக்கா ஒரு பொற சந்தோஷத்துக்காக வேண்டி அழுவது, ஆனந்த கண்ணீர் என்று சொல்லுவோம். எங்களை புள்ள ஒரு மிக மேடை நிகழ்ச்சி ஏறி நிகழ்ச்சி ஒன்று செய்தா கண்ணால கண்ணீர் போகும். அல்லது எங்களை புள்ள சின்ன வயதுல ஹெப்புல முடிச்சுட்டுண்டா ஒரு சந்தோஷம் கொண்டு வரும், அது ஒரு வகையான சந்தோஷம். அது புக்கா ஒரு பரகு என்று சொல்லுவாங்க. இன்னொரு வகையான சந்தோஷம் இருக்குது, இன்னொரு வகையான அழுக இருக்குது. சந்தோஷத்துக்காக அழக்கூடிய அழுக புக்கா ஒரு ஹம்மி, அதாவது கவலைக்காக வேண்டி அழுகிறது. கவலைகள் வந்தா அழுகிறது, அது எங்களை எல்லாருக்கும் தெரியும். குடும்பத்தில யாராவது பிரிஞ்சு போனா அழுகிறது, அல்லது ஏதாவது இருந்த சொத்து செல்வம் கொண்டு அழுகி போச்சு அதுக்காக வேண்டி அழுகிறது, இது ஒரு வகையான அழுக. இன்னும் ஒரு வகையான அழுக இருக்குது, அன்புக்குரியவரின் நினைவுகள் வந்து அழுவது, இது ஒரு வகையான அழுக. அதே போன்று இந்தியா போன்ற நாடுகள்ல புக்கால் முஸ்தாஜில், அதாவது பணத்துக்காக வேண்டி கூலிக்காக வேண்டி அழுவாங்க. யாராவது இறந்து போனா சிலருடைய வேலையே அழுகிறது தான், சிலருடைய ஜோப்பே அழுகிறது தான். எவ்வளவு பணம் கூடுதலாக கொடுக்குமோ கூடுதலாக அழுவார். இப்படி அழக்கூடியவங்க இருக்கலாம். அதே போல இன்னும் ஒரு வகையான அழகு இருக்குது, அன்புக்குரியவர்கள் ஞாபகம் வந்து அழுகிறது. எங்களுக்கு விருப்பமான ஒருத்தரங்களை விட்டு பிரிஞ்சிட்டாரு, அவரை நினைவு வாரட்டையும் தான் அழுகு, இது ஒரு வகையான அழுக. இன்னும் ஒரு வகையான அழகு இருக்குது, ஒருத்தர் அழுது கொண்டிருக்கிறார், அவரை பார்த்து அழுகிறார். தாய் அழுது கொண்டிருக்கிறார், மகன் போறாரு, காரணம் தெரியாது, தாய் அழுவதால மகனும் அழுகிறார். ஒரு நண்பன் அழுது கொண்டிருக்கிறார், இன்னொரு நண்பன் இந்த இடத்துக்கு போறாரு, நண்பன் அழுவதால இவரும் அழுகிறார், இது ஒரு வகையான அழுகு. அதே போன்று இன்னும் ஒரு வகையான அழுகை இருக்கு, புக்கா சுக்கூர் நன்றிக்கு அமைவான். யாராவது உதவி செஞ்சிட்டாரு, இவருக்கு பிரதி உபகாரம் செய்ய ஒண்ணுமே இல்லை, இவர் அழுவாரு, அழுது அழுத்து பிரதி உபகாரமாக அந்த அழுகை அவர் கொடுப்பார், இது ஒரு வகையான அழுகை. ஆனா அந்த எல்லா அழுகையை விடவும் கண்ணியமானவர்களுக்கு பெருமதியான ஒரு அழுகை இருக்குது. ரமலான் மாதத்துல அல்லாஹுவை நினைத்து அழக்கூடிய அழுகை இருக்குது, நானும் நீங்களும் போகக்கூடிய இடத்தை நினைச்சு அழக்கூடிய அழுகை இருக்குது. அந்த அழுகை தான் பெருமதியான அழுகை, அந்த அழுகதான் அல் புகாவு மின் ஹஸியத்தில்லா, அல்லாஹ்வுடைய பயத்தால் அழக்கூடிய அழுக. இந்த அழுகையைத்தான் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இந்த அழுகையைத்தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இந்த அழுகையைத்தான் ஹலரத் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த அழுகை எங்கட வாழ்க்கையில வர வேண்டும். இந்த அழுகதான் எங்களையும் என்னையும் உங்களையும் சுவரக்கத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய அழுகையா இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உள்ளத்தை அல்லாஹு கட்டுப்படக்கூடிய உள்ளங்களாக ஆக்கிக் கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை அல்லாஹ் விரும்புகின்றான், அந்த மனிதன் யார் தெரியுமா? ஒரு மனிதன் தனிமையில் இருந்து, ரஜுலன் ஜக்கர் அல்லாஹ் ஹாலியா வஃபாலத் ஐனா, ஒரு மனிதன் தனிமையில் இருந்து அல்லாஹ் நினைக்கிறான், அல்லாஹுக்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணிக்கிறான், மறுமையை பற்றி யோசிக்கிறான், மறுமையை முன்னால் வைக்கிறான். ஒரு அடியான் அந்த சந்தர்ப்பத்துல கண்ணீர் வடிக்கிற அந்த கண்ணீர் இருக்குதே, இதுதான் பெருமதியான கண்ணீர். இந்த அடியான அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான் என்பதாக ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, மூன்றாவது வகை பக்குவம் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறவெல்லாம் இருக்கிறது. உள்ளத்தை எப்பவும் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். உள்ளம் பரிசுத்தமாக இல்லையா, உள்ளம் கெட்டு போய்விட்டால் இந்த கண்ணால பார்க்கிற பார்வையும் கெட்ட பார்வையா இருக்கும், காதால கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கெட்ட வார்த்தையாக இருக்கும், ஒவ்வொரு பேசக்கூடிய வார்த்தைகளும் அருவறுப்பான வார்த்தையாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, நல்ல உள்ளங்களாக உள்ளம் இருந்தால் காது நல்லதை கேட்கும், கண் நல்லதை பார்க்கும், நாவு நல்லதை பேசும். அப்படி இல்லை என்றால், கெட்ட உள்ளங்களாக இருந்தால் நல்லதை பார்ப்பதை விட்டும் கண் மூடிக்கொள்ளும், நல்லதை கேட்பதை விட்டும் காது மூடிக்கொள்ளும், நல்லவைகள் நாவினால் வராது. எனவே எங்களுடைய உள்ளம் பரிசுத்தமான உள்ளமாக இருக்கின்ற போது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நிச்சயமாக நம்முடைய வெளிப்பாடுகளை நல்ல வெளிப்பாடு ஆக்குவான். எனவே மூன்றாவது வகை பக்குவம் எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துறவெல்லாம் வந்திருக்கிறது. எனவே உள்ளத்தை இந்த ரவெல்லாம் இல்லைனா பக்குவப்படுத்திக் கொள்வோம். நாலாவது வகை பக்குவம் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொத்து செல்வங்களை பொருளாதாரங்களை தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த பொருளாதாரம் இருக்குதே, நாங்க யாரும் தேடி போட்டுங்க வரையில்லை, நாங்க வந்ததுக்கு பின்னாலதான் எங்களுக்கு ஒரு சமுதாயத்தால் இந்த பொருளாதாரம் கொடுக்கப்படுகிறது. எங்களுடைய பிறப்பு எங்களுக்கு பிறரால கொடுக்கப்பட்டது, எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் பிறரால் எங்களுக்கு வைக்கப்பட்டது, எங்களுக்கு ஊற்றிய கல்வி, எங்களுக்கு ஊற்றிய கல்வி பிறரால கொடுக்கப்பட்டது, நாங்க கல்வியை கற்றுக்கொள்கிறோம், பட்டதாரி ஆகிறோம், இதெல்லாம் எங்களுக்கு பிறரால கொடுக்கப்படுகிறது. அதே போன்று சொத்து செல்வம், நாங்கள் அனுபவிக்கின்ற சொத்து செல்வம் இதெல்லாம் எங்களுக்கு பிறரால கொடுக்கப்படுகிறது. நாங்கள் மௌத்தா போனா நாலு கடமைகள் எங்களுக்கு அவன் செய்வாங்க. சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய மகன் தான் என்னை ஜனாதாவை தொழிக்க வேண்டும், இந்த அசரத்தான் என்னுடைய ஜனாதாவை தொழிக்க வேண்டும் சொல்லுவாங்க. ஆனா சில மக்கள் தருத்தி புடங்கி போயிடுவாங்க. வாப்பா உமா மௌத்தாகிறதுக்கு பின்னாலதான் பிள்ளைகள் மௌத்தாக வேண்டும் என்று தருத்தி கொண்டு கிடையாது, பிள்ளைகள் மௌத்தாகிடுவாங்க, வாப்பா உமா நிற்பார். எனவே கண்ணியமானவர்கள், சிலர் சொல்லுவாங்க என்னுடைய ஜனாதாவை இவருதான் தொழிக்கணும் என்று சொல்லுவார்கள். ஆனா சில வேளை யார் தொழிக்கணும்னு சொன்னாரோ அவர் முதல்ல மௌத்தா போயிடுவார். அதனால நாங்கள் மௌத்தா பண்ணதுக்கு பின்னால நாலு கடமைகள், அதையும் பிறர்தான் செய்து விடுவார்கள். எங்களை குளிப்பாட்டுவார்கள், எங்களை கபல் செய்வார்கள், எங்களை தொழுவிப்பார்கள், நல்லடக்கம் செய்வார்கள். இந்த நாலு கடமையும் இன்னொரு சமுதாயம் தான் எங்களுக்கு செய்து விடுவார்கள். எங்களுக்கு இந்த ஒன்றுமே கிடையாது, பிறர் தந்ததைத்தான் நானும் நீங்களும் அனுபவிக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தந்ததற்கு இந்த பொருளாதாரத்தின் மூலமாக ரமலானுடைய காலங்களில் மற்றவர்களை வாழ வைப்போம், மற்றவர்களை வாழ வைப்போம். குறிப்பாக எங்களுடைய பள்ளிகளில் கடமை செய்யக்கூடியவர்கள், எங்களுடைய கடைகளில் கடமை செய்யக்கூடியவர்கள், தோட்ட துறவுகளில் எங்களோடு இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று குடும்ப உறவுகள், கண்ணியமானவர்கள் இவர்களுக்கு கவனியுங்கள், இவர்களுக்கு எங்களுடைய பொருளாதாரத்தை கொடுங்கள். அப்படி இல்லை என்றால் நாளை வருவையினால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த பொருளாதாரத்தை எங்களுக்கு எதிராக சாத்தி விடுவான். நிறைய ஹதீஸுகளை பார்க்கலாம். ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகின்றேன். புகாரியிலே 1403 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய பொருளாதாரத்தில் ஜகாத் கொடுக்கப்படலையோ, யாருடைய பொருளாதாரத்தில் ஏழைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படலையோ, யாருடைய பொருளாதாரத்தில் மற்றவர்கள் வாழ வைக்கப்படையிலையோ, இந்த பொருளாதாரம் அவரோடு மட்டும் இருந்ததோ, நாளை வறுமை நாள் அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தை யகூனு கன்சு அஹதிக்கும் யௌமல் கியாமத்தி சுஜாஅன் அக்ரா விஷமுள்ள பாம்பாக மாற்றுவான். அந்த பொருளாதார நாளை மறுமையில் அவனோடு பேசும். அன கன்சுக்க அன மாலுக்க, நான் தான் உன்னுடைய பொக்கிஷம், நான் தான் உன்னுடைய செல்வம் என்று அவனுக்கு தண்டனையை கொடுத்து கொண்டே இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, ரமலானுடைய காலத்தில் மற்றவர்களை வாழவீங்கள், கொடுங்கள். கொடுக்கின்ற தர்மம் ஒன்றும் வீணாகாது. இந்த உலகத்தில் கெட்ட மௌத்துகளை நல்லாங்களை பாதுகாப்பான், நோய்கள் இருந்தால்தான் எங்களை பாதுகாப்பான். நாங்கள் மௌத்தா போனதுக்கு பின் அல்லாஹ் பாபு சதகாவாலா எங்களை வெல்கம் பண்ணுவான். கொடுத்த தர்மத்தால அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா தந்திருக்கின்ற சொத்து செல்வத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற மிகப்பெரிய இன்சூரன்ஸ் ஜகாத்தும் சதகாவும் தான். ரமலானுடைய காலத்தில் ஜகாத்து கொடுக்கக்கூடியவங்க, ரமலானுடைய காலத்தில் அந்த ஜகாத்து சரியான முறையில் கணக்கு பார்த்து கொடுத்துக் கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, வருட முடிவில் நாங்கள் ஜகாத்தை கொடுக்கிறோம், ஜக்காத்து கணக்கு பார்த்து கொடுத்துக் கொள்ளுங்க. ஜக்காத்துடைய கணக்கு இருக்கிறதே, அது அடியாக போடுகின்ற கணக்கு அல்ல, அல்லாஹ் போட்டு தந்த கணக்கு, அதுல எங்களுக்கு குறைவு செய்ய முடியாது. எனவே சதக்கா என்பதை நாங்க நினைச்சு கொடுக்கிற கணக்கு. எனவே கண்ணியமானவர்கள், இந்த சதக்கா ஜக்காத்தை கொடுத்து பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாருடைய பொருளாதாரம் தன்னுடைய பரம்பரைக்கும் போய் சேர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில சதக்கா ஜக்காத் இருக்கட்டும். சதக்கா ஜக்காத் இருக்குமா இருந்தால் அந்த சொத்து நிச்சயமா பரம்பரைக்கு போய் சேரும். ஒரு பரம்பரையோடு அழிச்சிடுவான். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு மனித சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தினை அவகாசம் கேட்பான். எதற்கு தெரியுமா? தொழுட்டு வாரத்துக்கல்ல, நோம்பு பிடிச்சிட்டு வாரத்துக்கல்ல. ஒரு மனிதன் சக்கராசுல அனுமதி கேட்பான், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் எனக்கு அனுப்பு, நான் இருக்கிறத கொடுத்துட்டு வாரேன். பதுக்கி பதுக்கி வச்சேன், எண்ணி எண்ணி வச்சேன், அதை கொடுத்துட்டு வாரேன்னு சொன்ன அடியாரு. இந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்பார். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா சத்தார் குறைகளை மறைக்கக்கூடிய ரப்பு. எனவே நானும் அடியாருடைய குறைகளை நாங்கள் மன்னிக்கின்ற போது அல்லாஹ் எங்களை மன்னிக்கின்றான். அல்லாஹ் கஃபா பாவங்களை மன்னிக்கக்கூடிய ரப்பு. அதே போன்று அல்லாஹ் கொடையாளன், எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன். எண்ணி கொடுப்பது கிடையாது அல்லாஹ் அள்ளி கொடுக்கிறான், கிள்ளி கொடுப்பது கிடையாது அல்லாஹ் ஏராளமாக கொடுக்கிறார். நாங்க தான் எண்ணி கொடுக்கிறோம், நாங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கிறோம், நாங்க தான் கொடுக்காம தடுத்து வைக்கிறோம். எனவே அல்லாஹ் கொடையாளன், எங்கள்கிட்டையும் அந்த கொடையாளன் என்று சிவ திருப்பின்ற போது அல்லாஹ் நிச்சயமாக எங்களை கபூல் செய்வான். எனவே கண்ணியமானவர்கள், ரமலானுடைய காலம் உங்களுடைய பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துவதற்கு முக்கியமான ஒரு காலம். எனவே பொருளாதாரங்களை சுத்தப்படுத்திக் கொள்வோம். சக்கராத்துரிய சந்தர்ப்பத்தில் நாங்க யாரும் புலம்ப தேவையில்லை, சக்கராத்துரிய சந்தர்ப்பத்தில் யாரும் கஷ்டப்படுத்த தேவையில்லை. நாங்க கொடுத்த தர்மங்களுடைய கூலியை நிச்சயமாக
ஒருவரை கைது செய்ய முடியும்.
அவசர கால சட்டத்திலே பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் எவருக்கும் இன்னொருவரை அரெஸ்ட் பண்ண முடியும், அப்படியான ஒரு காலகட்டம். அதனால் நாங்க எங்கட ஊர்ல உள்ள ஒரு கடைக்கு தான் போறோம் என்றாலும், எங்கட ஊர்ல உள்ள ஒரு உறவுற வீட்டுக்கு தான் நாங்க போறதாக இருந்தாலும், கட்டாயம் ஐடியம் கார்டை பாக்கெட்ல வச்சுக்கொடுங்க. எங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஐடியம் கார்டை பாக்கெட்ல வச்சுக்கொள்ளுங்க. அதே போன்று மீண்டும் மீண்டும் நாங்க சொல்லிக் கொள்கின்றோம், ஏப்ரல் மாதம் 21 இடம்பெற்ற தாக்குதல் இருக்கிறேன், 100 சொல்கின்றோம், அதை செய்தவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, இஸ்லாத்திலே அவர்களுக்கு எந்த பங்குமே கிடையாது, அவர்கள் தீவிரவாதிகள், தற்கொலை என்பது இஸ்லாத்திலே கிடையாது, இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு சமுதாய மார்க்கம், நாங்கள் வாழ வந்தவர்கள் என்று சொல்வதை விடவும் பிறரை வாழ வைக்க வந்தவர்கள், இஸ்லாம் என்ற மார்க்கம் இருக்குதே. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி
காட்டுகின்றான்,
அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்லுகின்றான், ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை கொல்லுது, அதற்காக ஒருத்தர் பசாது பண்ணுகிறார், அதற்காக ஒரு மனிதரை கொள்ளுகிறோம், அதுக்கு நியாயம் இருக்கிறது. அப்படி இல்லாமல் ஒரு ஆத்மா அந்த உலகத்துல கொல்லப்பட்டால், வீணாக ஒரு உயிர் பலியெடுக்கப்பட்டால், முழு மனிதர்களை கொண்டதற்கு சமன் என்பதாக என்னையும் உங்களையும் வழிநடத்துகின்ற, முழு உலகத்துக்கும் தூது சொல்லி தருகின்ற, முழு உலகத்துக்கும் நேர்வழியை கற்றுக் கொடுக்கின்ற சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று யார் ஒரு மனிதரை வாழ வைக்கின்றாரோ அந்த மனிதர் முழு சமுதாயத்தை வாழ வைத்ததை போன்று என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கின்றான். எனவே கண்ணியமானவர்களே, மனிதருடைய உயிர் பொறுமதியானது. அது மாத்திரமல்ல, இஸ்லாம் மார்க்கம் மனிதருடைய உயிர் எப்படி பொறுமதியானதோ அதே போன்று மரம் மட்டைகளோட, அதாவது பச்சை மரங்களை, பசுமையான மரங்களை, பலன் தரக்கூடிய மரங்களை கூட வெட்டவானாம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். எனவே கண்ணியமானவர்களே, மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொண்டேன், இந்த நாட்டில 21 ஏற்பட்ட அந்த தாக்குதலை ஏற்படுத்தியவர்கள், அந்த சேதத்தை ஏற்படுத்தியவர்கள் முஸ்லீம்கள் கிடையாது. முஸ்லீம்களுடைய பேரில் அவருக்கு எந்த பட்டியலையும் கிடையாது. அவர்கள் இஸ்லாத்தின் விரோதிகள், இஸ்லாத்தை அழிப்பதற்காக எப்படியான செயலை செய்திருக்கிறார்கள் என்று மீண்டும் மீண்டும் நாம் நினைப்படுத்திக் கொண்டோம். தற்கொலை என்பது இஸ்லாத்திலே கிடையாது. இஸ்லாம் என்ற மார்க்கம் புனிதமான மார்க்கம், இஸ்லாம் என்ற மார்க்கம் அனைவருக்கும் உதவி சொல்லுகின்ற மார்க்கம், இஸ்லாம் என்ற மார்க்கம் நாங்கள் வாழ்வதை விடவும் பிறரை வாழ வைக்க வந்தவர்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் எங்களுக்கு தெரியும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மத சகோதரர் இப்படி ஒன்றரை கலந்து வாழ்ந்திருக்கிறார்கள். இஸ்லாத்து ஏற்காத ஒரு மனிதருடைய ஜனாதா போகிறது. அருமை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள் அந்த ஜனாதாவுக்காக. அருமை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன்பட்டார்கள் இஸ்லாத்து ஏற்காத ஏனைய மக்களிடம் என்று. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய சில பொருட்களை கூட அடகு வைத்தார்கள் இஸ்லாம் அல்லாத ஏனையர்களிடத்தில். எனவே கண்ணியமானவர்களே, அந்த கடந்த 21 இடம்பெற்ற அந்த தாக்குதலில் முஸ்லீம்களுக்கு எந்த அது சொல்லவும் கிடையாது. எனவே அந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்ட அனைவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஏனே 23 லட்சம் முஸ்லீம்கள் நிம்மதியாக அந்த நாட்டிலே வாழ வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த நாட்டுடைய சட்டத்தை மதித்து, இந்த நாட்டை மதித்து, இந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ள அடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், வாழ்க்கையிலே கிடைத்திருக்கின்ற நல்ல ஒரு ரமலானாக அந்த ரமலானை பயன்படுத்தக்கூடிய அடியாரமானவன் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், இறுதி முடிவு நல்ல முடிவு ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலான்ல உன் பக்கம் மிக அதிகமாக நெருங்கக்கூடிய ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், இனிமேல் தொழுகை விடாமல் தொழுகையாயாக எங்களை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களோட உள்ளங்களை உன்னோடு எப்போ நெருக்கமான உள்ளங்களை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், இறுதி முடிவு நல்ல முடிவு ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டுல மாற்று மதத்தவர்கள் எங்களை நல்ல முறையில பார்க்கக்கூடிய ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், அவருடைய உள்ளத்திற்கு குரோத விரங்கதை நீக்கிடுவாயாக. யா அல்லாஹ், நல்லெண்ணம் கொண்டு பார்க்கிடுவாக்குவாயாக. யா அல்லாஹ், இதுக்கு முன்னா நாங்க எப்படி நிம்மதியாக வாழ்ந்து வந்தோமோ அதே நிம்மதியான சூழலை அனைவருக்கு ஏற்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ், அந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ள பிரஜைகளாக அனைவரையும் கபூசி கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களது வாக்குகளோடு தனிப்பு கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன்.